தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக. எழுதப்பட்டிருக்கிறது, தகப்பனே தகப்பனே உம்மையே ஆராதிக்கிறோம், பிதாவே உம்மையே நாங்கள் தொழுகிறோம், ஐயா தொழுகிறோம். மகிமை உம்முடையது, மகிமை உம்முடையது. உமக்கு நாங்கள் மகிமை கனத்தையும் செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில் எழுந்தளிக்கிற தேவக்குமாரனாகிய இயேசுவே, எங்களை ஆண்டருளுங்க, எங்களை ஆட்கொள்ளுங்க, யாவினால் எங்களை நடத்துங்க. அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆபே ஆபே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு பகுப்புண்டாட்டும். நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். என்னுடைய கூட திருப்பிக் கொள்ளுங்கள்,
கொங்கபியன்
ஆதியாகமம் 49 அதிகாரம்
1. Mose Kapitel 49.
அதிலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க
போவோம்.
எடுத்துக் கொள்ளுங்கள், 49 அதிகாரம்
1. Mose Kapitel 49.
அதில் 22 வசனத்தில் இருந்து 26 வசனம் வரை நாம் வாசி கேட்போம். 22 26 வரைக்கும் நாம் வாசி கேட்போம்.
ஜோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருட்டண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோப்புடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் சனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களில் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேல், தன் சகோதரர் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக.
கடந்த வாரம் தன் சகோதரர் விசேஷித்தவன் என்கிற தலைப்பில் யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம், தியானித்தோம்.
So das letzte Mal haben wir über Josef gehört, eine Predigt gehört, dass er etwas Besonderes war unter seinen Brüdern.
இன்றைக்கு அதன் மிகுதி பகுதியை, அதன் தொடர்ச்சியை யோசேப்பு கடிதரும் திராட்சை செடி என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம், சிந்திக்க பார்க்க போகிறோம்.
Heute werden wir das ganze fortsetzen unter dem Titel, dass Josef wie ein Weinstock ist, der Früchte bringt.
யோசேப் தன் சகோதரர்களை விசேஷித்தவன்.
யோசேப் ist war etwas Besonderes unter seinen Brüdern.
யாக்கோபுக்கு 12 குமாரர், ஆனா 12 பேரிலும் யோசேப்பு விசேஷித்தவன் என்று தேவனாலே சொல்லப்பட்டவன், கூறப்பட்டவன்.
Jakob hatte 12 Söhne, aber unter diesen 12 Söhnen war Josef etwas Besonderes.
அதுபோல 22 வசனத்தில் நாம் பார்க்கிறோம் யோசேப்பு கனிதரும் செடி என்று சொல்லப்படுகிறது.
Und auch in Vers 22 sehen wir, dass Josef als wie ein Baum genannt wird, der eine Quelle gepflanzt ist und Früchte gibt.
49 அதிகாரத்தில் தேவனுடைய மனுஷன் தன் குமாரனை குறித்து கடைசி நாட்களிலே சம்பவிக்க போற காரியங்களை தீர்க்கமாக உரைத்த போகுது. யோசேப்புக்கு தான் அதிகமான வார்த்தைகள் பாவிக்கப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது.
Als Jakob in seinen letzten Tagen seine zwölf Söhne zusammenrief und sie segnete, da hat er viele Dinge über die kommende Zeit prophezeit, aber über Josef hat er viel mehr Dinge gesprochen als über seine anderen Söhne.
ஒவ்வொரு குமாரனாக அவர் தீர்க்கதரிசனம் உரைத்துக் கொண்டு வந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது.
Wir können lesen, dass er je nach der Reihe gerufen hatte und sie gesegnet beziehungsweise prophetische Worte ausgesprochen hatte.
மூத்த குமாரனாகிய ரூபனை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் உரைத்த போது தண்ணீரை போல தளப்படுவரே, நீ மேன்மை அடையாட்ட மாட்டாய் என்று சொல்லி அவர் சொன்னார்.
Und als wir können lesen, dass er seinen ersten Sohn, das heißt seinen erstgeborenen Sohn Ruben hergerufen hatte, aber über ihn sagte er ist wie ein Wasser, der nicht still sein kann, der ist immer wieder sehr plank, unklar, ein unklares Wasser.
தேவன் அவனுக்கு ஒரு மேன்மையான ஸ்தானத்தை வைத்திருந்தார். சேஷ்ட புத்திர சுபிகாரம் என்கின்ற மேன்மையான ஒரு ஸ்தானத்தை தேவன் அவனுக்காக வைத்திருந்தார். ஆனால் அவனுடைய நடத்தையினால், அவனுடைய சீர்கட்ட வாழ்க்கையினால் தேவன் அவனுக்கு வைத்த மேன்மையை இழந்தான். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்கிறது நல்லது.
Gott hatte eigentlich Ruben berufen. Er ist der Erstgeborene. Er ist die Stärke seines Vaters. Er hat einen super einen Status gehabt, den Gott für ihn gegeben hatte. Den Erstgeborenen. Das war ein besonderer Status. Aber durch seine Aktion, dass er das Bett seines Vaters entweiterte, wurde er sozusagen verflucht. Und er bekommt hier ein prophetisches Wort ausgesprochen, dass er wie ein unklares Wasser ist. Der wird einfach nie zur Ruhe kommen.
தண்ணீரை போல தளம்புனவன் என்றால் அதனுடைய அர்த்தம் அவருடைய வாழ்விலே சுய கட்டுப்பாடு அற்றவன். He doesn't have a self-control in his life, as we know. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சுய கட்டுப்பாடு இல்லாமல் மாமிசத்திற்கு அவன் இடம் கொடுத்து மாமிசத்தின்படி வாழ்ந்தபடியால் தேவன் அவனுக்கு வைத்த மேன்மையை இழந்தார் என்று சொல்லி போன தடவை நாம பார்த்தோம்.
Was bedeutet dieses unklar sein wie ein unklares Wasser, aufgeweihtes Wasser? Das bedeutet einfach, er hatte keine Selbstkontrolle in seinem Leben und dadurch hat er seinen hohen Status als Erstgeborenen einfach verloren. Diese Segnungen hat er verloren.
தேவன் நம்மை அழைத்திருக்கலாம், தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கலாம், தேவன் நமக்கு வரங்களை வல்லமைகளை தந்திருக்கலாம், கிருபைகளை தந்திருக்கலாம், ஆனால் மாமிசத்தின்படி நாம் நடப்பதனால் அவைகளை நாம் இழக்கிறதுக்கு இடம் உண்டு என்பதை இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்வது நல்லது.
It is good to wissen, du magst vielleicht gesalbt sein, du magst vielleicht berufen sein, du magst vielleicht geistliche Gaben haben, du magst vielleicht super Talente haben, aber wenn du nach deinem fleischlichen Sinn handelst, dann kannst du die Segnungen Gottes verlieren.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது.
So die Bibel lehrt uns daher, hey, habe Selbstkontrolle in deinem Leben und nur dann kannst du gesegnet sein.
நாம் மாமிசத்திலே வாழ்ந்தாலும் மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல என்று வேதம் சொல்கிறது.
Die Bibel sagt, wir leben zwar im Fleisch, aber wir sind dieser fleischlichen Begierde nichts schuldig.
ஆவினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் வாழிவீர்கள் பிழைப்பீர்கள் என்றும் ரோமர் 8 சொல்கிறது.
Und Römer 8 steht geschrieben, durch eure geistlichen Werke könnt ihr eure fleischlichen Werke vernichten. Dann werdet ihr leben.
அடுத்த வேதவசனம் ரோமர் 8:13 இப்படியாய் சொல்கிறது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்கிறது.
So steht es folgt geschrieben in Römer 8:13, wer alles durch den Geist Gottes geleitet wird, die sind die Kinder Gottes.
ஆகவே ரட்சிக்கப்பட்டும் மாமிச பிரகாரமாக நடக்கிறதுக்கு இடம் இருக்கிறது என்பது வெளிப்படையான சத்தியமாகும்.
So es ist eine offene Lehre, eine offene Wahrheit zu sagen, du magst vielleicht bekehrter Christ sein, aber du kannst immer noch nach deinem Fleisch handeln.
ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆவிக்கிறது பிரகாரமாக நடக்கிறோமா மாமிச பிரகாரமாக நடக்கிறோமா என்பதை தேவன் கவனித்து பார்க்கிற என்பதை நாம மறக்கவோ மறைக்கவோ மறுக்கவும் முடியாத நிதர்சனமாக.
Wir können das nicht leugnen. Gott schaut auf seine Kinder und er sieht auch genau, wie du und ich leben. Handeln wir geistlich oder leben wir fleischlich? Wie wir handeln, Gott sieht alles und wir können es nicht verleugnen oder ihm verbergen. Er sieht einfach alles.
So, அடுத்த குமாரராகிய ரெண்டாம் மூன்றாம் குமாரராகிய சிமியோன் லேவியை குறித்து தீர்க்கமுறைக்கும் பொழுது உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுள் என்று தகப்பன் தீர்க்க முறைக்கிறார்.
Und wir sehen die Prophezeiung über Simeon und Levi, dass diese zwei einfach in ihrem Zorn gehandelt haben und dass sie auch eine Art Fluch von dem Vater kriegen.
நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள், கோபமும் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுள் என்று தேவனுடைய மனுஷன் தீர்க்க முறைக்கிறார்.
Der Mann Gottes Jakob sagt, prophezeit hier, Zorn und Jähzorn, das ist zum Verfluchen.
So, யார் இவர்கள்? யாக்கோபுடைய சொந்த குமார். ஆனால் தகப்பன் அவர்களை பார்த்து தீர்க்க வருகிறார். உக்கிரமானவர்கள் கோபமும் மூர்க்கமும் இஸ்ரவேலில் சபிக்கப்பட கடவுள். இந்த சம்பவம் சீகேம் பட்டணத்திலிருந்த சம்பவத்தை பின்னணியாக வைத்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
Und der sagt, dass der Vater und der sagt zu seinen Kindern, prophezeit, hey, euer Zorn und eure mörderische Einstellung, das ist zum Verfluchen. Verflucht sei euer Zorn. Warum? Aus dem Hintergrund, was in Sichem passiert ist, was diese beiden getan haben, spricht Jakob das aus.
Ahwe, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கவனிக்க வேண்டியதும் கண்டுகொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதுமானது என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மூர்க்கம் உக்கரமான கோபம் முட்கவும் இருக்காதபடி
So was können wir Kinder Gottes eigentlich daraus lernen? Zorn und Jezorn, mörderische Einstellung, gewalttätige Einstellung, das gehört nicht in unserem Leben rein als Christen. Möge Gott uns die Gnade geben, dass wir uns davor schützen.
So,
wir lesen in der Sprüche, dass ein jähzorniger Mensch ein dummer Mensch ist, ein Tor, ein Idiot, mit anderen Worten.
In other words, Mutkobam Devanukku Munbaga Madhigedu Muttaltanam. Mutkobam Devanukku Munbaga Madhigedaga Irukkirathu Endru Vedam Namakku Velippaduthirathu.
Die Bibel sagt, dass Jezorn Dummheit ist vor Gott, vor seinen Augen.
Agave Devanude Pillaigalagiya Naam Kobamum Tharkamum Murkamum Illamal Avigalai Agatti ஆண்டவர் இயேசுவை போல சாந்த குணமுள்ள புருஷர்களாக ஸ்திரிகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் வெகுவாக வலியுறுத்துகிறது என்பதை நினைப்பூட்ட விரும்புகிறேன் கர்த்தருக்குள்ளே.
So ich möchte euch daran nochmal erinnern, dass die Bibel uns lehrt, nicht solche Zorn und mörderische Einstellung, gewalttätige Einstellung oder Argumentationen zwischen zwei Menschen, das führt alles zum Zorn und zum Zank. Und die Bibel sagt uns ganz klar, hey, wir gehören nicht in die Richtung, sondern in die Richtung, wie Jesus war. Er war sanftmütig und demütig, und in diese Richtung müssen wir als seine Kinder hingehen.
Are you ready to follow him? ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வருபவர்கள் அப்படியானால் அவரை போல சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்க தேவகுமார் இயேசுவிடத்திலிருந்து நாம்
Matthäus Kapitel 11, Vers 28 sagt Jesus Folgendes über seinen Charakter. Er offenbart und sagt, hey, ich bin sanftmütig und von Herzen demütig, und kommt und lernt von mir. Und wir Kinder, wenn wir bereit sind, Jesus zu folgen, dann ist es deine Aufgabe, so zu sein wie Jesus. Das heißt, seid sanftmütig und von Herzen demütig sein. Das müssen wir von Jesus lernen.
Kobam varada manushane kidiyadu. என்ன கேளுங்க பாஸ்டர், உங்களுக்கு கோபம் வருது, அப்படி கோபம் வராட்டா நான் ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்சனா இருக்கும். எல்லாருக்கும் கோபம் வர்றது உண்மைதான். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் உங்களோட உக்ரகம் மூக்கத்தனம் அடங்கிட்டு, சம்மர் காலத்துல தான் 10 மணி ஆகுது, பட் விண்டர்ல ரொம்ப ஏழியாக, அப்ப விண்டர்ல வேகமாக நம்ம உக்கிற கோபம் கட்டுப்படுது. அவர் லைஃப் தேவ தெய்வீக சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். கத்திற்கு மகிமையாக.
Es gibt keinen Menschen, der nicht sauer wird oder zornig wird, aber die Bibel lehrt uns, hey, auch wenn du sauer bist oder zornig bist, sündige nicht. Da ist der Kernpunkt. Das heißt, wir müssen aufpassen, dass wir nicht in unserem Zorn sündigen. Und was die Bibel uns noch lehrt, ist, bevor die Sonne untergeht, müssen wir wieder einander versöhnen. Das müssen wir lernen. Ja, so wie im Sommer die Sonne etwas länger braucht, aber im Winter haben wir etwas kürzere Spanne. Das heißt, wir müssen uns doch schneller beeilen, uns miteinander zu versöhnen. Ja, das heißt, in unserem Zorn dürfen wir nicht sündigen. Das lehrt uns die Bibel.
சில தகப்பன்மாரோட பிள்ளைகள் கூட நெருங்கி அன்பாக தங்கட மனதில் இருக்கிறத மனம் திறந்து பேச முடியாத அளவுக்கு தகப்பன்மார் பிள்ளைகளிலே சேறி விடுகிறது, சிடக்கிறது. ஆகவே அப்பட்ட போய் இதெல்லாம் கதைக்கிறது. அவர் ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். ஆகவே எல்லாத்தையும் மட்டும் சொல்ல
In einigen Familien gibt es
பிள்ளைகளே தகப்படத்தில் வந்து பேச முடியாத அளவுக்கு அப்பா அவ்வளவு விசாரமில்லை. நாம் இதை ஏன் சிந்திக்கிறது இல்லை? இப்படி நான் சொல்லுவதால் உங்க வீட்டில் நடக்கிற ஏதோ காரியங்களை யாரோ வந்து எனக்கு சொல்லிவிட்டாங்க என்று கடவுள் கூப்பிட்டா சொல்றேன். அப்படி எதையும் லோட் பண்ணி பேசல காட்டாசே அவருக்கு.
Ja, es gibt Familien, wo die Kinder nicht mal trauen, sich mit ihren Vätern zu reden, weil sie einfach Angst haben, dass die Eltern einfach auf sie aufspringen und einfach nur sauer werden. Ja, das ist kein gutes, sag ich mal, kein gutes Verhältnis. Das müssen wir ändern.
பிள்ளைகள் வந்து லப்போடு பேசட். ஒருவேளை அவர்கள் வள வள வேண்டி ஏதாவது கதைச்சாலும் கொஞ்சம் இடம் கொடுங்க. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதோடைய கடமை. பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஏற்ற போதைத்தான் மிகப்படும். வளர்ந்து நாம் மெச்சுவர்ட் நாம் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதர்வைஸ் வி மே லூஸ் அவர் சில்ட்ரன். ஒருவேளை அப்படியாக நாம் போகும்பொழுது கத்தருக்குள்ள பிள்ளைகள் நடத்தப்படியாத ஒரு துர்ப்பாக்கி இல்லப்பைக்குள்ள போக வேண்டி வரும். அவ பிள்ளைகிடத்திலே சாந்தத்தோடு கனிவோடு அன்போடு நடந்து கொள்ளுங்க. நல்ல குடும்பங்களே நல்ல சபையாகும். கத்தரை ஸ்தோத்திரம்.
Seid gegenüber euren Kindern auch sanftmütig und demütig und gebt den Raum, damit die auch auf euch zukommen können und offen miteinander, also offen mit euch Eltern sprechen können. Nur dann können wir die Kinder auch richtig in Gott auch leiten.
அப்படியே நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஊராக தீர்க்கப்புறத்தை கொண்டு வந்த யாக்கோபு யோசேப்பிடத்தில் வந்தபோது அவர் கனிதரும் திராட்சை செடியும் சொன்னார்.
Und wenn wir hier noch weiterlesen, kommt Jakob an einer Stelle zu Josef und sagt, hey, er ist wie ein Weinstock, der Früchte bringt.
அவர் அப்படி தேவனால் தீர்க்கப்படுத்தப்பட்டதுக்கு காரணம் அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பதை நான் வலியுறுத்தினேன். போற தடவை இந்த தடவையும் நான் வலியுறுத்துறேன். அவர் கனிதரும் திராட்சை செடி என்று தேவனாலே சொல்லப்பட்டதும் தன் சகோதரர் விசேஷித்தவர் என்று தேவனாலே அழைக்கப்பட்டதற்கும் அடிப்படை காரணம், the fundamental thing of his life, அவருடைய அடிப்படை காரணம் அவன் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்த பழுதற்ற வாழ்வு, பரிசுத்த வாழ்வு, பக்தியுள்ள வாழ்வு. ஆகவே தேவன் அவனை பார்த்து சொன்னார், தன் சகோதரர் விசேஷித்தவன்.
Warum sagt Jakob zu Josef, seinem Sohn, dass er etwas Besonderes sei? Oder dass er besonders, etwas Besonderes ist unter seinen Brüdern, dass er wie ein Baum ist, wie ein Weinstock ist, das Früchte bringt? Warum? Das Fundamentale ist, wenn wir über Josef lernen, es war sein Leben, wie er gelebt hatte unter seinen Brüdern, aber auch als er ins Exil kam, als er Sklave wurde, was für ein heiliges Leben er führte, wie er an Gott glaubte, das war das Fundamentale, warum Jakob zu seinem Sohn sagt, du bist etwas Besonderes und du bist wie ein Weinstock, der Früchte bringt.
Kelige, kelige. தனக்கு தேவனால கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்வை தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து மறித்து இன்றைக்கும் பேசுகிற மாமனிதனாக காணப்படுகிறேன். அதே போல நமக்கும் தேவனால் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மைண்டில் வச்சிருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு அளந்து கொடுத்திருக்கிறார். இவ்வளவு காலம், இத்தனை ஆண்டுகள் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று தேவன் நமக்கு முன்குறித்திருக்கிறார். அவை முதல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் ரிமைண்ட் பண்ண விரும்புகிறேன். நம் எல்லாருக்கும் நம்முடைய பிறந்த நாள் தெரியும், நம்முடைய மரண நாள் நமக்கு தெரியாது. அதை தேவன் மறைவாகவே வைத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவை நாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு இந்த இடத்தை விட்டு உலகத்தை விட்டு போகத்தான் போறோம். ஆகவே உனக்கு கொடுக்கப்பட்ட, தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, லைஃப் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட், டோன்ட் ஃபோர்கெட் இட், கீப் யுவர் மைண்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரே வாழ்வு யோசேப்பை போல ஒரு பக்தியுள்ள வாழ்வு, ஒரு பரிசுத்த வாழ்வு, ஒரு பழுதில்லாத வாழ்வு, தேவனுக்கு மகிமையான ஒரு வாழ்வாக வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று உண்மையம்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
Wir können sehen, Josef, ihm war ein Leben gegeben. Er wusste ganz genau, ein Leben, die Zeit ist kurz. Was hat er getan? Er hat heilig gelebt, er hat an Gott geglaubt, er ist den Weg gegangen, den Gott wollte, und er hat heilig gelebt. Und er wusste ganz genau, hey, das alles ist vergänglich. Und auch euch möchte ich nochmal daran erinnern, hey, du hast ein Leben, ein kurzes Leben, das geht so schnell vorüber, aber was machst du mit deinem Leben? Was willst du tun in deinem Leben? Willst du endlich für Gott leben? Willst du endlich das Leben führen, was Gott von dir möchte? Oder nach deinem eigenen Sinn handeln. Daran möchte ich dich heute nochmal daran erinnern. Irgendwann müssen wir diese Welt verlassen. Jeder von uns weiß, dass wir einen Geburtstag haben, aber du weißt nicht, an welchem Tag du sterben wirst. Dieser Tag ist dir verborgen, Gott hat es uns verborgen. Deswegen möchte ich euch nochmal daran erinnern, denke, dass du irgendwann mal diesen Planeten, diese Erde verlassen wirst. Du wirst nichts mitleben, und aber was willst du machen in diesem einen kurzen Leben, das du lebst? Willst du für Gott leben oder willst du für die Welt leben? Die Entscheidung liegt bei dir.
Aber wann der Waldgehe? நாம் 37 ஆதியாம் 37 அதிகாரத்திலிருந்து நாம் அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த 37 அதிகாரத்திலே 2 வசனத்திலே சொல்லப்படுகிறது, தன் சகோதரர் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை தன் தகப்பனுக்கு அவன் சொல்லிக் கொண்டு வருவாராம்.
Denn in diesem Kapitel 37 steht geschrieben, dass Josef, wie er unter seinen Brüdern lebte, denn er hat immer gesehen, was seine Brüder getan haben, all diese bösen Taten, aber er hat alles immer seinem Vater gesagt und er hielt sich aber von diesen bösen Werken immer fern.
சொல்ற கேளுங்க, சில காரியங்களை திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்றது நல்லது போல நமக்கு தோணுது. ஆகவே சொல்லுகிறேன், போன தடவை சொன்னதை இந்த முறையும் சொல்றேன், தன் சகோதரோடு இருந்தா பண்ண அவருடைய சகோதரர் எல்லாம் துன்மார்க்கமாக வாழ்கிறார், பட் இவன் அவர்களோடு இருந்தா ஆனால் அவர்களுடைய துன்மார்க்கத்தில் இவன் பங்கு போடவே இல்லப்பா.
So wie das letztes Mal, als ich das schon gesagt habe oder erwähnt hatte, Josef, wir können lesen, dass Josef mit seinen Brüdern gelebt hatte, aber er wusste, er hat mit angesehen, was für böse Werke seine Brüder getan hatten. Er hat es gesehen, aber er hat es auch seinem Vater erzählt, weil er es nicht ertragen konnte, aber er hatte sich auch von all diesen bösen Taten sich ferngehalten. Er hatte keinen Anteil daran gehabt.
What a beautiful nature of God. And I got it. துன்மார்க்கமான காரியங்களை செய்கிற சொந்த சகோதரோடு இருந்தாலும், அந்த 11 பேரும் அந்த சவிட்டில சாஞ்சாலும், இவர் தனியொரு மனிதனாய் தன் தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ தன்னை பாதுகாத்து கொண்டானே. ஆகவே இதை நாம் பின்பற்றி நாமும் யோசேப்பு போல நம்மையும் பரிசுத்தமாக பழுதற்ற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய தலையாகிய கடமை என்று உணர்த்த விரும்புகிறேன். எனக்கும் சேர்த்து.
யோசேப் er lebte unter seinen Brüdern, der alles gesehen, seine 11 Brüder. Ja, er war mitten unter denen, er hat gesehen, was für Taten die taten. Und was hat er getan? Er ist nicht mit ihnen gegangen, weil er seine Brüder sind, hat sich auch darin mitgemischt, hey, ich will das auch machen. Nein, er konnte sich ertragen, er hat sich bewahrt, er konnte sich ertragen, all diese böse Werke sich anzutun oder daran Anteil zu haben. Er sagte seinem Vater, und nicht nur das, er lebte ein unbeflecktes Leben, obwohl sein Bruder ganz das Gegenteil waren.
இதை நான் இப்படியாக வியாக்கியானப்படுத்துறேன், தயவு செய்து கேளுங்க. பிளீஸ் பே யுவர் டோட்டல் அட்டன்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட். பிளீஸ் என்ன கவனிங்க, யோசேப்பு துன்மார்க்கமாக வாழ்கிற சகோட வாழ்ந்தாலும் அவன் அந்த துன்மார்க்கத்தில் பங்கு போடாமல் பாதுகாத்துக் கொண்டாரே. எக்ஸாக்ட்லி லைக் தட். அதை போலவே நாமும் இந்த உலகத்தில் துன்மார்க்கமாக வாழுகிற ஜனங்களோடு தான் நாம் வாழுகிறோம், பாவிகள் மத்தியிலே தான் நாம் வாழுகிறோம். நாம் இந்த உலகத்து ஜனங்களை விட்டு பிரிந்து போய் தனித்து வாழ முடியாது, அல்லது இந்தியாவில் மலைகளில் இருக்கிற காவி கூட தரித்து என்ன முடிவர்கள் போல இருக்கணும் என்று வேதம் நமக்கு போதிக்கவும் இல்லை. ஆகவே பாவிகள் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், துன்மார்க்கமாக வாழ்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும், அவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து நாம் அந்த துன்மார்க்கத்தில் பங்கு போடாமல், அவர்கள் பாவ காரியங்களில் பங்கு போடாமல் பரிசுத்தமாக நாம் வாழ்ந்தால், யோசேப்பு போல தேவனுக்கு முன்பாக ஒரு கனிதரும் திராட்சை செடி என்று தேவனால் அழைக்கப்பட முடியும் என்று சத்தியதுபடி
சொல்றேன். Josef hielt sich von diesen ganzen bösen Werken seiner Brüder fern. Genauso leben wir in der Welt und wir haben mit Menschen zu tun, die sündigen, die anders leben als Gottes will, die leben und die tun böse Werke, und wir können uns nicht von denen hier abschirmen und sagen, ich lebe jetzt nicht mit denen zusammen, ich gehe jetzt auf einen hohen Berg und lebe wie ein Asket mit langen Haaren und da bleibe ich und esse Bäume und Blätter, was weiß ich. Nein, das geht nicht. Du sollst in der Welt leben, du sollst mittendrin in diesen Menschen der Sünder leben und Gott zeigen, hey, ich bin anders, ich lebe für Gott und ich lebe ein unbeflecktes, heiliges Leben für Gott. Dazu hat Gott uns berufen.
You young people, அருமையான வாலிப பிள்ளைகளே, இங்கு ஒரு காரியத்தை நான் குறிப்பிட
விரும்புகிறேன்.
நீங்கள் படிக்கிற ஸ்கூலில் நீங்கள் பழகிற பிள்ளைகள் அவர்கள் துன்மார்க்கமாக ஜீவிக்கலாம், துன்மார்க்கமாக நடக்கலாம், கூடாத காட்சிகள் படங்களை கண்டியில பார்த்து ரசித்து கதைத்து கும்மாளம் அடிக்கலாம், கூத்தடிகளாம். உங்களையும் தங்கள் கட்சியிலே சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறதாம். இங்கேதான், இங்கேதான், இங்கேதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வாழ்வு பிள்ளைகள். நீங்கள் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடாவிட்டாலும் நீங்கள் அந்த இடத்துல தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சிகளாக வாழ்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ ஆவியானவர் அதற்கு உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சபையில இருக்கிற பெற்றோர் அதற்காக ஊக்கமாக ஜெபிக்கிறது பொருத்தமானது நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
Euch Jugendlichen möchte ich auch mahnen, euch zurechtweisen und euch darauf hinweisen, in der Schule, ihr seid in der Schule oder sonst irgendwo, wo ihr mit vielen Menschen zu tun habt, Jugendliche, die sündigen, die vielleicht auf ihren Handys Bilder oder Videos angucken, die nicht richtig sind für euch, ja, und die wollen vielleicht versuchen, euch auch in deren Club mit zu integrieren, aber ich sage euch, genau da müsst ihr einen Schlussstrich ziehen, ihr müsst einen Resistenzstrich ziehen und sagen, hey, das ist vorbei, da gehe ich nicht hin, das will Gott nicht, dass ich tue, und wir müssen uns unbefleckt halten und uns bewahren und die Heiligkeit Gottes in unserem Leben bewahren und uns fernhalten.
இது ஒரு போராட்டமான வாழ்வுதான். அன்றைய கவனிங்க, வெற்றி என்று ஒன்று இருக்க விடுமாக இருந்தால் போராட்டம் என்று ஒன்று இருந்துதான் ஆகணும். வெற்றி என்று ஒன்று இருக்க விடுமாக இருந்தால் யுத்தம் என்று ஒன்று இருந்துதான் ஆகணும். ஆகவே கவலைப்படாதேங்க, பயப்படாதேங்க. நீங்க நம்பியிருக்கிற ஆண்டவர் இயேசு உங்களை சகல பாவத்திலும் இருந்து பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதற்காகத்தான் அருமையான பெற்றோர் ஊக்கமாக சபையிருக்கிற மற்றவர்களும் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் கர்த்தருடைய நாமத்தில் அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம்.
Ich weiß, es ist ein Kampf, aber wenn wir über einen Sieg reden, dann ist es unentbehrlich, über einen Krieg zu reden. Das heißt, wenn wir über das Thema Sieg reden wollen, dann kannst du es nicht vermeiden, dass wir kämpfen müssen. Und deswegen, du alleine, denk daran, du allein kannst das nicht schaffen, aber deswegen brauchen wir die Kraft Gottes. Wir brauchen Jesus Christus, den Heiligen Geist, dass er uns an diesen Stellen, überall da, wo wir sind, unter diesen Menschen sind, dass er uns Kraft gibt, von dieser Sünde fernzuhalten. Und euch Eltern ermahne ich auch, für alle Kinder zu beten, auch für eure Kinder und für andere Kinder, inständig im Gebet zu halten.
லூக்கா 7:34 வசனத்திலே இப்படி சொல்லப்படுகிறது, இயேசுவை பார்த்து போஜன பிரியன் சாப்பாட்டு ராமன் என்றார். இயேசுவை பார்த்து மதுபான பிரியன் குடிகாரர் என்று சொன்னார். இயேசுவை பார்த்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன், a friend of sinner. இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு சிநேகிதன் என்று சொன்னார். நன்றி கவனிங்க, இயேசுவை பார்த்து பாவிகளின் சிநேகிதன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு இயேசு கிறிஸ்து தன்னை பாவிகளோடு அடையாளப்படுத்திக் கொண்டார். பாவிகளோடு உட்கார்ந்தாரு, பேசினாரு, அன்பு பாராட்டினாரு. ஆனால் 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 எந்த பாவத்திலும் அவர் பங்கு போடவில்லை. ஆகவேதான் நாம் எபிரேயர் 7:26 நாம் வாசிக்கிறோம், பாவிகளுக்கு விலகினவர், பாவிகளுக்கு விலகினவர் என்று சொல்லி. ஆகவே இயேசு பாவிகளோடு வாழ்ந்தார், ஆனால் பாவம் செய்யவில்லை. யோசேப்பு துன்மார்க்கமாக ஜீவிக்கிற சகோடு வாழ்ந்தார், ஆனால் துன்மார்க்கத்தில் பங்குபடவில்லை. இது நமக்கு முன்மாதிரி, இதையே நாம புலப்பண்ணப்படும். ஆகவே உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான ரட்சிக்கப்படாத துன்மார்க்கோடு சேர்ந்து நாமும் அவர்களை பின்பற்றாமல் அவர்களுக்கு முன்பாக தேவனுக்கு மகிமையான ஜீவிய சாட்சிகளாக வாழ நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தன் நமக்கு கிருபை தருவார்.
Geschrieben und so viele Leute haben Jesus immer angeschrien und gesagt, hey, du bist ein Fresser, du bist ein Säufer, und dann noch oben noch top drauf, du bist ein Freund der Sünder. Ja, diesen Titel hat Jesus von diesen Menschen drumherum erhalten, aber warum? Er hat sie so dermaßen, er hatte so viel dermaßen mit Sündern zu tun gehabt, aber er hielt sich von der Sünde fern. Das ist der Unterschied. Er liebte so dermaßen die Sünder, denn er ist auch für die Sünder auf diese Erde gekommen. Er liebte die Sünder, er hat viel Kontakt gehabt mit den Sündern, aber an ihren Taten hatte er keinen Anteil. Er war kein Sünder. Er hielt sich von ihren sündigen Werken fern. Genauso auch so wie Josef. Er lebte zwar unter seinen Brüdern, aber an deren Taten, bösen Werken hatte er keinen Anteil. Und Jesus war genauso. Und in Hebräer steht geschrieben, Jesus war dem Sünder fern. Das heißt, er liebte die Sünder, aber von der Sünde hielt er sich komplett fern.
அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்ட இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால், கவனிங்க, செய்யாத குற்றத்துக்காக அவன் தண்டனை அனுபவித்தான் சொல்லி பார்க்கிறோம்.
Ja, und was wir noch über Josef lernen können ist, er hat eine Strafe angenommen, was er gar nicht begangen hat, was er gar nicht verdient hat.
செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்தான். அதாவது ஆதியாகம் 39 அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, போத்திபாட மனைவி கடுத்த காரியத்தில் அவருடைய கையில கரையிலே கரைபடாத அவருடைய கரங்கள். பரிசுத்தமான தேவ மனுஷன் செய்யாத குற்றத்துக்காக அவரை போத்திபார் பிடித்து ராஜாவு கட்டளைப்படி அவரை சிறைச்சாலையிலே அடைத்தார்கள். நான் யோசித்தேன், ஓஹோ, பரிசுத்தமாக அவன் வாழ்ந்ததுக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு சிறைச்சாலை என்றால், அவன் சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவரே உமக்காக வாழ்ந்தேனே, உமக்கு பரிசுத்தமாக ஜீவித்தேனே, உமக்கு பயந்து வாழ்ந்தேனே, எனக்கே இந்த சிறைச்சாலை வாழ்வென்று தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அவன் முறுமுறுக்கவும் இல்லை, மற்றவர்களை இதற்காக குற்றம் சாட்டவும் இல்லை. எவ்வளவு அழகான தெய்வீக சுபாவுடைய வாழ்க்கையில் இருக்கிறது இல்லவா? வாட் இஸ் எ சேலஞ்ச் ஃபார் எவ்ரிபடி ஃபாலோ கிரைஸ்ட், கிறிஸ்துவை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் இது எவ்வளவு பெரிய சவால் என்பதை சிந்திச்சு
பாருங்க. யோசேப் ஹட் eine Strafe angenommen, die er gar nicht verdient hatte, wozu er gar nicht schuldig war. Was war passiert? Wir lesen im Kapitel 39, dass die Frau von Potiphar ihn verführen wollte, aber er hielt seine Hände unbefleckt, er hielt sich rein, er hielt sich heilig. Aber was ist passiert? Die Welt hat ihm einen Siegespreis gegeben und dieser lautete, hey, du kommst ins Gefängnis. Und ich habe überlegt, die Welt gibt uns einen Preis, nur weil wir heilig leben wollen, und dieser Preis heißt, hey, Knast, du kommst in den Knast. Aber was wir lernen können ist von Josef, er war im Knast, er hatte eine Strafe annehmen müssen, was er gar nicht begangen hatte, ja, was er gar nicht verdient hatte, aber trotzdem, er war nicht widerspenstig, er ging nicht zu Gott und sagte, Gott, warum muss ich jetzt heilig leben und habe jetzt diese Strafe erhalten? Warum musste ich das erleiden? Warum ist mir dies passiert? Warum, warum, warum? Diese Warum-Frage und Widerspenstigkeit kann man in seinem Leben überhaupt nicht sehen, nicht eine kleine Spur davon.
Royale. நல்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தமாக வாழ்ந்ததுக்கு உலகம் கொடுத்த பரிசு சிறை தண்டனை தான். ஆனால் சிறையில் இருந்தாலும் என்ன, சிறை கம்பிகளுக்குள்ள, இரும்பு கம்பிகளுக்குள்ள உடைய பிராணன் மாட்டப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வசனம் அவனை புடம்போடும் வரைக்கவும் அங்கு இருந்தார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் கவனிங்க, சிறைச்சாலையில அவன் இருந்தாலும் அடுத்த வசனம் சொல்றது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட. ஆகவே சிறைச்சாலை தலைவருடைய கண்களிலே அவனுக்கு தயவை கட்டளையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
Er hat eine Strafe angenommen. Er musste jetzt in den Knast gehen. Er musste jetzt Gittern zählen. Aber er hat nicht gefragt, warum. Er hat nicht gefragt, warum. Er hat das angenommen. Und die Bibel und die Worte Gottes sagen, er wurde geformt. In dieser Zeit, er wurde geformt. Und wisst ihr was? Nächster Vers sagt sogar, Gott war mit ihm im Knast. Ist das nicht etwas Großartiges, dass Gott sogar mit seinen Kindern in den Knast geht?
சிங்க குகையோ சிறைச்சாலையோ, கர்த்தர் நம்மோடு இருக்கார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்ப என்ன கவனிங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கார். சொல்ற கேளுங்க, எனக்கு பெருசா பிரசங்கப்படுது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கணும், கர்த்தர் உங்களோடு இருக்கணும். ஆனா கவனிங்க, நாம் கர்த்தரோடு இருந்தத அவர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நமது பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? அதே கபடிங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கணுமா இருந்தால் நாம் அவரோடு இருக்கணும். நாம் அவரை விட்டுவிட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் வெளிப்படையாக சொல்லு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கணும். அது சிங்கக்கவியோ சிறைச்சாலையோ, die Kattar namode irukkar vetti namakku vidudale nichayam kattode daabathukku poi vidda
adisthu Löwen Grube oder Gefangenschaft oder Knast, was auch immer. Der Kernpunkt ist, Gott muss mit uns sein. Gott muss mit dir sein, Gott muss mit euch sein, egal in welcher Situation. Löwengrube, Gefangenschaft, Knast, was auch immer mag, was auch immer kommen mag, Gott muss mit dir sein. Aber ich sage dir, Gott kann nur mit dir sein, wenn du mit Gott bist. Nur wenn du mit Gott wandelst, kann auch Gott mit dir sein. Und da liegt der Punkt. Wir müssen mit Gott wandeln, damit der auch in jeder Situation mit uns ist.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு இருக்கணும். சவுல் ராஜாவாகி இரண்டாவது ஆண்டிலேயே ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டார். அதற்கு பின்பாடு 38 ஆண்டுகள் தொடர்ந்து இஸ்ரவேல் அரசாண்டிருக்க. இதை கொண்டு யோசித்தேன், 38 வருஷம் என்ன, 300 வருஷம் நீ இஸ்ரவேல் அரசாண்டு இருந்தாலும் கர்த்தர் இல்லாத ஒரு அரசாட்சி நீ செஞ்சபடியால் அல்லவோ உன் முடிவு பரிதாபமாய் ஈட்டியில் கிடந்து தொங்கி குட்டுராக கிடந்து அந்நியன் ஒருவனை கூப்பிட்டு என்னை கொண்டு போடு, எனக்கு வேதனையாக இருக்குது, என் முடிவு இப்படி பரிதாபமாக இருக்கிறது என்று அங்கலாய்க்கிற அளவுக்கு அவருடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. நாம் பின்பற்றக்கூடியது ஒன்றாகவும் இருக்கவில்லை. ஆகவே 38 வருஷம் அவன் அரசாட்சி செஞ்சிருந்தாலும் அவனுடைய கத்தர் இருக்கல. ஆனாலும் மறுபக்கத்துல உயிரை கையில பிடிச்சு கொண்டு வனாந்தரத்துல ஓடித்திருந்தானே, இன்றைக்கு ஒரு இடம் நாளை கூடமாக. ஆனால் தாவீதோடு கத்தர் இருந்தார், ஆனால் சபையிலேயோ கத்தர் விட்டு விலகினார் என்று பேத்து நாம் வாசிக்கிறோம்.
In der Bibel lesen, wir kennen den Typen Saul, was war mit Saul, er wurde zum König berufen, aber wir lesen auch über ihn, dass er bereits im zweiten Jahr von Gott sich abgewendet hat und was war passiert? Gott war nicht mehr bei ihm, aber nichtsdestotrotz, er hat weitere 38 Jahre über Israel geherrscht, aber auch wenn er 300 Jahre geherrscht hat, wisst ihr, was der Kernpunkt ist? Gott war nicht bei ihm. Und was war passiert? Wie war sein Ende? Er lag am Ende am Krieg, er wurde aufgespießt und sein Leben war noch nicht weg. Er musste seinen Waffenträger holen und ihn darum bitten, töte mich. Sowas von qualvolles Leben, qualvollen Tod musste er leiden, nur weil er sich von Gott abgewendet hatte. Aber hingegen der David, was war mit ihm passiert? Er war ein gesalbter Mann, Gott war mit ihm, aber er musste sich immer verstecken. Ein Tag hier, ein Tag dort, einmal in der Höhle, aber Gott war mit ihm, egal was ihm widerfahren mag. Er war immer mit Gott und Gott war immer mit ihm und ihn können wir befolgen, aber Saul bildet nicht dieses vorbildliche, diesen Charakter, den wir nachgehen sollten.
அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான குணாதிசயம், 30 வயதிலே அவன் எகிப்து தேசத்தின் அரண்மனைக்கு போகிறான். அதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா, சிறைச்சாலையில இருந்து டைரக்டாக அரண்மனைக்கு போறான். இமேஜின் தட், அப் அண்ட் டவுன், சிறைச்சாலையிலிருந்து டைரக்டாக எகிப்து தேசத்தின் உயர்ந்த ஸ்தானமாகிய அரண்மனை அடித்தளத்தில் இருந்து டைரக்டாக கத்தர் அவனை மேல்தளத்துக்கு கொண்டு போனார். வித்தின் வண்டு 17 வயதில் ஆரம்பித்த அவருடைய அலைச்சல்களும் பாடுகளும் 30 வயது வரைக்கும் நீடித்தது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனார். செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவித்தார். ஆனால் ஒருபோதும் அவன் முறுமுறுத்தது கிடையாது, எவரை குற்றம் சாட்டினது கிடையாது.
Was wir noch über Josef lesen können, ist, mit 30 Jahren stand er auf einmal gegenüber dem Pharao. Das heißt, direkt von der Gefangenschaft im Knast kommt er direkt zum Pharao nach oben. Er war 30 Jahre alt und wir lesen auch, dass er 17 Jahre alt war, als er in die Gefangenschaft geführt wurde. Circa 13 Jahre, 13 Jahre musste er diesen Weg des Leidens gehen, damit er mit 30 Jahren von null auf ganz auf Top-Level kommen konnte. Von null auf, jetzt war er auf einmal der König unter dem Pharao, er hatte alles in der Hand, aber 13 Jahre Weg des Leidens.
யூதருடைய கலாச்சாரத்தின்படி 30 வயது என்கின்றது மிக முக்கியமான ஒரு வயசா. அதை பார்த்தால் இவன் எகிப்து தேசத்தின் அதிபதியாகினது 30 வயதுல, தாவீது ராஜாவாகினது 30 வயதுல, நம்முடைய ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானப்படுத்த பகிரங்க ஊழியத்துக்கு வந்தது 30 வயதுல. ஒரு தடவை ஒரு தேவ மனிதத்தில் ஒருவர் கேட்டாரா, ஆதாமுக்கு குழந்தை பருவம் கிடையாது. ஆதாமை உண்டாக்கின போது ஆதாமுக்கு எத்தனை வயசு அப்படின்னு. அப்ப அந்த தேவ மனிதன், பழுத்த தேவ மனிதன் சொன்னாரா, ஆதாமை உண்டாக்கின போது அவனுக்கு 30 வயதாக இருந்திருக்கும் நம்பின்னு சொன்னார். ஐ பிலீவ் இட், நாடுபது நம்புகிறேன். இதற்கு அடித்துக்கு ஒரு வேத ஆதாரம் இல்லை. ஆனால் 30 வயசு யூதர்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக இருக்கும்.
Ein Brauch, oder man sagt immer, das Alter von 30 Jahren, das ist ein wichtiges Alter. Wir können auch lesen hier, David wurde gesalbt, zum König gesalbt, als er 30 Jahre alt wurde. Josef stand gegenüber dem Pharao, er wurde erhöht, als er 30 Jahre alt wurde. Und nicht nur das, unser Herr und Gott, Jesus Christus, er hat sich taufen lassen, als er 30 Jahre alt wurde. Und da, ich erinnere mich an eine Geschichte, da fragte mal ein Mann, wie alt wohl Adam war, als er wohl Kinder in die Welt gesetzt hatte. Und dieser Mann sagte wohl, der andere Mann, den er gefragt hatte, er sagte wohl, dass er glaubt, Adam müsste 30 Jahre circa gewesen sein. Denn ich glaube das auch, weil das Alter von 30 Jahren scheint etwas Wichtiges zu sein, etwas Relevantes für die jüdische Kultur zu sein. Deswegen gehe ich auch davon aus, dass Adam eventuell 30 Jahre alt gewesen sein könnte.
Jude walakkattinpadi oru thagappan tan maganai mudhal padikku veippan. படிக்க வைத்து அவனை சரியான நேரத்தில் தன்னோட தொழிலுக்கு அவனை அனுப்புவார். அனுப்பி 30 வயது வரைக்கும் அவன் உழைத்து தனக்காக அவன் ஒரு வீட்டை கட்டிடுவான். அந்த வீடு கட்டி முடிய அந்த 30 வயதுல இவனுடைய கலாச்சாரத்தின்படி 30 வயதுல மக்களுக்கு திருப்பணி செய்து வைப்பாராம் அந்த தகப்பன். இது யூத கலாச்சாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 30 வயது என்பது யூதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வயதாக இன்றைக்கு கருதப்படுகிறது,
காணப்படுகிறது. Ein Vater, er lässt sein Kind sehr gebildet sein, also das heißt, er unterstützt ihn, dass er noch mehr gebildet wird und dass er in der Lage ist, für sich selber ein Haus zu bauen. Und wenn das alles passiert, dann erreicht dieses Kind ungefähr ein Alter von 30 Jahren und dann ist er in der Lage, ein eigenes Leben zu führen, zu heiraten und alles Weitere sich zu kümmern. Das heißt, dieses Alter von 30 scheint wirklich in der jüdischen Kultur eine sehr besondere Rolle zu spielen.
சிறைச்சாலையில இருந்து எங்க அரண்மனைக்கு போறேன். பிரசங்கின் புஸ்தகம் 4:14 சொல்றபடி அரசாள சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அந்த வசனம் அப்படியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிட்டது. கத்தோட அம்பதி சோதரம் இப்ப என்ன கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, 30 வயதுல அரண்மனைக்கு போறான். அவன் மறிக்கும் பொழுது வயது 110. இந்த பரிசுத்தவானுடைய மரணத்தோடு ஆதியாகவும் முடிவடைகிறது. அப்படியானால் 30 வயதிலிருந்து 110 வயது வரைக்கும் வந்தால் எத்தனை ஆண்டுகள்? 80 ஆண்டுகள். நன்றி சிந்தியுங்கள். இந்த 80 ஆண்டுகளிலும் அவன் எகிப்து தேசத்தின் அதிபதியாக இருந்து தேசத்தை விசாரித்து அந்த பணியிலே இருந்திருக்கிறார். ஆச்சரியம் இல்லை. ஆனால் 80 ஆண்டுகள் அந்த பணியில, உயர்ந்த பணியில இருந்தாலும் கரையில்லாத வாழ்வு, கரையில்லாத ஊழியம். ஓ வாட் எ பியூட்டிஃபுல், என்ன தேவ மனுஷனப்பா. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 80 ஆண்டுகள் அரசாங்க பணியில, ஆனால் கரை இல்ல, லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, அரசாங்க பணத்தை அவன் சுவீகரிக்க இல்ல, உண்மையாக இருந்திருக்கிறான். அந்த கவனிங்க, 80 ஆண்டுகள் அரசாங்க பணியில இருந்த போதும் அந்த பணியில அவன் உண்மையாக இருந்திருக்கிறான். நம்ம எல்லாருக்கும் இது ஒரு பெரிய சவால் பாருங்க. சவால் மாத்திரமில்ல, ஒரு சரித்திரமும் கூட.
யோசேப் war 30 Jahre alt, als er gegenüber dem Pharao stand, und 30 Jahre, als ihm endlich die Macht über Ägypten gegeben worden ist. Er war jetzt nun unter dem Pharao, hatte aber alles in seiner Hand, er herrschte über Ägypten. Und wir lesen auch, dass er 110 Jahre alt war, als er starb. Und damit endet auch das Buch 1. Mose, beziehungsweise Genesis, endet auch damit. Das heißt, ca. 80 Jahre hat dieser Mann noch gelebt und hat über Ägypten geherrscht. Was wir lernen können, ist, dieser Mann lebte nicht ein oder zwei Jahre noch für Gott, sondern in seinem gesamten Lebensdauer, auch die weiteren 80 Jahre, als er König war, als er über Ägypten herrschte, hatte er keine Korruption, er hatte keine Steuerhinterziehung, hat nicht von anderen Leuten deren Besitz eingenommen. Er hat ganz und klar, unbefleckt, heilig vor Gott, bis zu seinem Tod gelebt. Das können wir über Josef an dieser Stelle lernen. Und das ist ein heiliger Mann, mit dessen Tod auch das erste Buch Mose endet.
Walkeile uttamum, paniile unme. Da varge, don't lose your mind here and there. You are sitting in the presence of God. Nee amandirukkirudu deva sabothile. நீ கேட்கறது தேவோட வார்த்தை. இந்த நேரத்தில் உன் மைண்ட பிசாசை அலக்கழிக்கிறது இடம் கொடுக்காது. அது பிசாசோட தந்திரம். பிசாசு நமக்கு பொஸ் இல்லை, நாம தான் அவனுக்கு பொஸ். ஆகவே அமர்ந்திருந்து தேவோட வசனத்தை தாய்வு செய்து கேளு கேளு. அது நம்முடைய ஆத்மாவில் பிரவேசிக்கட்டும், வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரட்டும். நாம யோசிப்ப போகல, கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்வு கால கத்தர் நமக்கு கிருபை தருவாராக.
Dieser Moment, wo ich mit euch rede, lasst eure Gedanken bitte nicht hier und da verlieren. Verliert eure Gedanken nicht, denn der Teufel, der versucht immer wieder unsere Gedanken abzulenken mit anderen Sachen, unser Mind, unser Gedankensfeld wirklich zu injizieren mit unnötigen Sachen. Deswegen passt auf, lasst eure Gedanken nicht verlieren und seid hier beim Wort Gottes, lasst das Wort Gottes euch verändern. Ja, der Teufel ist nicht euer Boss, sondern wir sind sein Boss. Wir haben das Sagen. Ja? Das heißt, lasst eure Gedanken nicht verlieren, konzentriert euch auf das Wort Gottes und lasst euch vom Wort Gottes verändern.
வாழ்க்கையில உத்தமம் பணியில உண்மை என்று சொன்னேனே. மத்தேயு 25 அதிகாரத்தில் 21-23 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க ஆண்டவர் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. அடுத்தது, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்துக்குள்ள பிரவேசு. இந்த வசனத்துக்கு நான் கொடுக்கிற வியாக்கியம் என்னவென்றால், தயவு செய்து கேளுங்க கேளுங்க கேளுங்க. வாழ்க்கையில உத்தமம், ஊழியத்தில் உண்மை. இதைத்தான் யோசிப்பட வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கணும்.
Treue und Frömmigkeit. Darüber, das heißt, Josef war treu und fromm in seinem Leben. Was ich daraus interpretiere ist, du brauchst Treue in deinen Diensten, was du tust, und Frömmigkeit in deinem Leben. Das heißt, du musst heilig leben, fromm leben, und in deinem Dienst brauchst du Treue. Wir können auch in einem Gleichnis lesen, was Jesus in Matthäus gebracht hat, und zwar, ein König geht weg, aber kommt wieder und fragt und rechnet ab, und da kommt ein Diener und stellt alles vor. Er hatte 5 Talente und er hat daraus 10 gemacht, und dann sagt der König, hey, du treuer und frommer Knecht, trete hinein in die Freude des Herrn. Das heißt, hey, er war fromm in seinem Leben und treu in seinem Dienst, das, was ihm anvertraut war. Das ist meine Interpretation da.
ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால், அங்கே ஆபிரஹாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாக இரு. ஏன்னா அடுக்கில வாசிங்கன்னால் அதுக்கு பின்பாடு வாக்கு தத்துவத்தை நிறைவேற போகுது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 24 ஏற்கனவே கத்தோட வாழ்ந்துட்டார். 99 வயசான வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆபிரஹாமிட்ட கேட்ட என்ன தெரியுமா, எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாக இரு. உத்தமமான வாழ்க்கை என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா, தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்வு. நன்றாக விளக்குங்க, நான் என்னத்தை இண்டிகேட் பண்றேன், தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்வு. மனுஷருக்கு முன்பாக நாம குற்றமற்றவர்களாக வாழ்றது வேறு, பட் தேவாதி தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற வாழ்வு, அதுதான் உத்தமமான வாழ்வு. அப்ப இயேசுன்னு சொன்னாரு, உத்தமமும் உண்மையுமில்ல ஊழியக்கார். யோசேப்பு உத்தமமாக வாழ்ந்தார் பணியில் ஒன்று. ஆபிரஹாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எனக்கு முன்பாக வாழ்ந்தார். இன்றைக்கும் எதை கவனி, இயேசு ஒருவேளை நம்மத்தில மாமிசத்துல இந்த வேளையில வெளிப்பட்டார். என்னுடைய உணர்வுபடி சொல்லுவேன், மாமிசத்துல வெளிப்பட்ட இயேசுவை இனிமேல் மாமிசத்துல ஒருவரும் பார்க்கவே முடியாது, அது சத்தியம். ஆனா நான் ஒரு கதைக்கு சொல்றேன், ஒருவேளை இயேசு நாம பார்க்கக்கூடிய விதமாக மாமிசத்தை வெளிப்பட்டார், இந்த மத்தியான வேலையை நமக்கு அதைத்தான் சொல்லுவேன். என்ன தெரியுமா, எனக்கு முன்பாக வாழ்ந்து உத்தமனாகிற எனக்கு முன்பாக வாழ்ந்து குற்றமற்றவனாகிற இதைத்தான் ஆண்டவர் நம்ம சொல்வார் நம்பர்.
Was wir in 1. Mose noch lesen können, ist über Abraham. Was sagte Gott zu Abraham an einer Stelle? Als er 99 Jahre alt war, kommt Gott, erscheint ihm und sagt, Abraham, wandle vor mir und sei fromm. Wann sagt er es? Dieser Mann lebte schon bereits fast 25 Jahre mit Gott. Er ist gelaufen nach seiner Berufung. Und als er 99 Jahre alt war, kommt Gott nochmal, erscheint vor ihm und sagt, Abraham, wandle vor mir und sei fromm. Genau wie Jesus in diesem Gleichnis gesagt hatte und wo der König sagte, hey du treuer und frommer Knecht, trete ein in die Freude des Herrn. Was bedeutet das? Was heißt diese Frömmigkeit? Das bedeutet einfach ein makelloses Leben, ein unbeflecktes Leben in dieser Welt, die wir für Gott leben und mit Gott leben. Ja, das ist, was Gott uns darauf, worauf uns Gott hinweisen möchte. Und ich glaube auch daran, wenn Jesus wieder in Fleisch und Blut hier auftauchen würde, er wird es nicht mehr, denn er ist in Fleisch und Blut gekommen. Ja, das war, aber er wird seine zweite Rückkehr wird nicht mehr so sein. Wir werden ihn nicht mehr in Fleisch und Blut sehen, sondern aber nur mal angenommen, er würde hier da sein, in Fleisch und Blut, dann glaube ich auch, dass er uns sagen würde, hey, wandle vor mir, sei treu und fromm. Ich glaube, das ist dieser Satz, den Jesus in unserem Leben auch wiederholen würde.
உங்கள் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு தடவைதான், ஒரு தடவைதான். ஆகவே தேவனுக்கு முன்பாக கரையற்றவர்களாக, திரையற்றவர்களாக, தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக உத்தமமாக வாழ தயவுசெய்து நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். மாமிசத்துக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்து இந்த ஒரே ஒரு வாழ்க்கை அதற்கு தேவனுக்கு பிரியமாக வாழ இன்றைக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்பமாக இருந்தால் அதுவே தேவாதி தேவனுக்கு மகிமையாக இருக்கும், அதுவே அவருக்கு பிரியமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
So meine lieben Kinder, ein einziges Leben, ihr habt alle nur ein einziges Leben und dieses Leben geht schnell vorüber. Ihr wisst nicht, was der morgige Tag euch bringen wird. Ihr wisst nicht, was heute passieren wird, was morgen passieren wird. Ein einziges Leben. Ihr wisst nicht, was passieren wird. Und lasst uns Gott hingeben, dass wir in diesem Leben, in diesem kurzen Leben, für ihn leben, unbefleckt, heilig, fromm und vor allem auch treu und in Frömmigkeit zu leben. Lasst uns hingeben, denn das gefällt Gott und das erwartet er auch von uns. Ich bitte euch, gebt euch Gott hin, dass ihr euer Leben wirklich komplett, nicht Hälfte, Hälfte, sondern komplett Jesus hingibt.
அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில சுட்டிக்காட்ட இன்னும் ஒரு காரியம் பெற்றுப்பட்டார். யோசேப்பு நல்ல ஒரு குடும்பஸ்தம் பாருங்க.
Noch ein weiterer Punkt, was ich euch nochmal hier, was ich nochmal erwähnen möchte, ist Josef. Er war ein guter, er führte sein Haushalt, das heißt, er war ein guter Ehemann.
கடைசி வரைக்கும் ஒரே மனைவியோடு வாழ்ந்த ஒரு தெய்வீக புருஷன். கவனிங்க, தகப்பனுக்கு ஒன்றில் ரெண்டில் மூன்றில் நாலு சகோதரர்கள், அது வேற. இவன் வாஸ் வெரி ஹேண்ட்சம். அது மாத்திரமில்லை, உயர்ந்த பதவி, அதிகாரம் இருந்தது. அவன் விரும்பியிருந்தால் ஒன்றில் ரெண்டில் மூன்றில், யாரா அப்படி செய்யல. ஒரே படம் சாபம் வரைக்கும் இது இக்காலத்துக்கு, இன்றைக்கு இந்த காலத்துக்கு நம்ம எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டியதும் கற்றுக்கொள்ள வேண்டியது கை கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு சத்தியம் இல்லையா? ஆகவே யோசேப்பு உத்தமமாக வாழ்ந்தவர் மாத்திரமல்ல, நல்ல பணியில உண்மையாக இருந்தவர் மாத்திரமல்ல, நல்ல ஒரு குடும்பஸ்தவனாகவும் திகழ்றான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த.
யோசேப் war nicht nur ein jemand, der treu war und in seinen Diensten treu war und auch erhöht worden ist, sondern er war auch ein guter Ehemann. Nicht mal, okay, seine Brüder kann man außen vor lassen, aber sogar sein Vater hatte 4 Frauen gehabt, nicht mal diesem Beispiel ist er gefolgt, sondern er war ein Ehemann einer einzigen Frau und das bis zum Ende seines Lebens. Ja? Was wir daraus lernen, er war ein guter Ehemann, ein treuer, nicht nur in seinem Dienste, wie er für Gott gelebt hatte, sondern auch in seinem Eheleben. Er war treu und fromm und hielt sich nur an eine einzige Frau. Nicht mal Salomon war so, ja? Nicht mal David war so, aber in diesem Punkt war Josef, er führte ein beispielhaftes Leben, was wir entnehmen können aus seinem Leben.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வெரி பிராண்ட் நியூ நம்பர் 4 நாலாவது காரியம் அவருடைய வாழ்க்கையில நாம் இந்த கற்றுக்கொள்றது. வாசிங்க, அதிக நேரம் கடையில வசர வாசிக்காம வாசி. ஆதியாகமும் 42:21 எல்லாரும் தயவு செய்து சோம்பல இருக்காம தட்டி பாருங்க.
42:21 weiteren Punkt möchte ich diesmal hinzufügen, was ich das letzte Mal nicht hinzugefügt habe.
Ja, go ahead, padi.
நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமற் போனோமே. ஆகியால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவர் ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள்.
நன்றாக கவனிங்க, இந்த 42 அதிகாரத்தில் அங்கே ஜோசேப்புடைய சகோதரர் சொல்றார்கள், நாம் அவன் நம்மை கெஞ்சி கேட்டான். ஆனா நாம நிறைய கவனிங்க, இப்ப ஒரு சம்பவம் என்ன நடந்திருக்குது, அவனை பிடித்து தண்ணி இல்லாத கிணத்துல போடைகளை அல்லது அந்நியிடத்தில் விற்கும் பொழுதும் ஒரு கண யோசிச்சு பாருங்க, அவனுடைய உள்ள எவ்வளவாக வேதனைப்பட்டு எவ்வளவாக உடைஞ்சிருக்கு. வேற யாரு மட்டாலும் பரவாயில்லை, சொந்த சகோதரரால் குற்றம் அட்டவனப்பா, நீதி உள்ளவர், தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன், அவனை பிடிச்சு கதற 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 எல்லாரும் போய் சேர்ந்து அவனை பிடிச்சு தண்ணீர் இல்லாத கிணத்துல போற. அவன் சொல்றது கெஞ்சி இருக்கிறான், என்ன இதுக்குள்ள போடாதீங்கன்னு கெஞ்சி இருக்கிறான். ஆனால் அவருடைய சகோதரரோ தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி தங்கள் உடன் பொறுப்பை தண்ணீர் இல்லாத குடியில தூக்கி போட்டார்கள், அடியிருக்கு விட்டார்கள் என்று பார்க்கிறோம்.
Wir sehen, aber wir lesen in diesem Vers, wie die Brüder untereinander gesprochen haben und sagen, hey, als er uns anflehte, was war passiert? Hintergrundgeschichte, als Josef noch mit seinen Brüdern lebte, was war passiert? Seine Brüder waren eifersüchtig, haben Josef genommen, ihn in einen Brunnen geworfen und ihn auch weiter verkauft als Sklaven an diesen, sag ich mal, Beduinen, die da gekommen sind, entlang gekommen sind. Aber in diesem Moment, ihr müsst euch mal vorstellen, das war der eigene, oder ihr müsst euch mal in die Person des Josefs vorstellen, das waren seine eigenen Brüder, seine eigenen biologischen Brüder, ja leibliche Brüder, die haben ihn verkauft und er hat sie angepflegt und sie haben ihr Herz verhärtet, Stein gemacht. Was haben sie gemacht? Ihn weiterverkauft ohne Gnade an diese Beduinen als Sklave. Ihr müsst euch mal vorstellen, wie er sie angepflegt hat und wie traurig er dabei gewesen sein musste.
அவன் கெஞ்ச கெஞ்ச கண்ணீரால கண்ணீர் கண்களிலிருந்து கண்ணீர் ஓடி கெஞ்சி இருக்கு. ஆனாலும் சகோதரிகள் இரக்கமற்ற விதத்துல அரக்கத்தனமாய் அவனை தூக்கி கொடியில போட்டு இரக்கமில்லாத சுபாவம், தன் சகோதரிகளுக்கு இறங்காத சுபாவம், இது முழுக்க முழுக்க மாமிச சுபாவம், இது பிசாசின் சாய். தன் சொந்த சகோதரன் கெஞ்சும் போது அவனுக்கு இரக்கம் பாராட்டாமல் அவரை தூக்கி கொடியிலே போட்டது இரக்கப்பட்ட ஒரு செயலாகும். தேவனுக்கு
Wir müssen mal drüber nachdenken. Er hat angefleht. Er hat wahrscheinlich gebettelt, hey, bitte lass mich doch frei. Ich bin doch euer Bruder. Ich bin doch euer Bruder. Er hat gebettelt und geweint. Aber was haben diese Brüder gemacht? Diese 11 Brüder haben ihr Herz versteinert, zu Stein gemacht und ohne Gnade. Sie hatten keine Barmherzigkeit ausgeübt und haben gesagt, nein, wir werden dich verkaufen. Und ihr müsst euch mal vorstellen, die hatten keine Gnade gehabt, keine Barmherzigkeit, ja, gegenüber deren Bruder Josef gehabt. Aber ich sag's euch, dieses nicht Barmherzigkeit ausüben, ja, gnadenlos sein, das ist durch und durch fleischliches Denken, fleischliches Handeln.
நன்றாய் கவனியுங்கள். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள் என்று லூக்கா 6:26 இயேசு சொன்னார். மத்தேயு 5:7 பலப்பிரசங்கத்தில் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார். அது மாத்திரமில்லை, யாக்கோபர் 2:13 வாசித்து பாத்தீங்களா இருந்தா, யாக்கோபர் 2:13 இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். அதை படிக்கும் பொழுது பயமா இருக்கு, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். ஆகவே நாளைக்கு நாம் தேவனுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிறதுக்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரமக தகப்பனுடைய இரக்க சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும், நமக்குள்ள வரும். அதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கிறது நல்லது, அதற்காக ஜெபிக்கிறது நல்லது.
Die Brüder waren gnadenlos. Was sagt Jesus? Und zwar, Jesus sagt Folgendes: So wie euer Vater im Himmel barmherzig ist, so sollt ihr auch barmherzig sein. Und in der Bergpredigt könnt ihr Matthäus auch lesen, wo Jesus sagt: Hey, selig sind die Barmherzigen, denn die werden Barmherzigkeit erfahren. Ja, nur wenn du Barmherzigkeit ausübst, kannst du auch von Gott Barmherzigkeit erfahren. Und an einer anderen Stelle in der Bibel steht geschrieben: Wenn du nicht barmherzig bist, ja, wenn du herzlos handelst, wirst du auch gnadenlos, ohne Barmherzigkeit, du wirst auch die Strafe Gottes auch kriegen. Das heißt, wenn du barmherzig bist, das gilt viel mehr vor Gott als was anderes. Ja, lasst uns beten, lasst uns hingeben, Gott, hilf mir gegenüber anderen Menschen, egal wer es ist, unabhängig davon, wer diese Person ist, barmherzig zu sein, Barmherzigkeit auszuüben.
தேவனுடைய நியாயத்துக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் என்றால் அதில் பெருமதியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே நாம் இன்றைக்கு என்ன பாசம் சொன்னது போல ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் இருக்கிற ஏழைகளுக்காக நாம் காணிக்கை எடுக்கிறோம். நாம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நம் தேசத்தில் இருக்கிற ஏழைகள், எளியவர்கள், கஷ்டப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிற ஊழியர்கள், எனக்கு வார கோழிகள், இலங்கையோ இந்தியாவோ ஏழைகள், கஷ்டப்பட்டவர்கள், the people who are in need, தேவையில் இருக்கு, அவர்களுக்கு நாம் இறங்க. இன்றைக்கு நாம் இரக்கத்தை விதைத்தால் தேவனுடைய நியாய தீர்ப்பிலே இரக்கத்தை நாம் பெற்றுக்கணும். அல்லது போனால் இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. இரக்கமுள்ள தேவன் இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கொடுப்பாரோ? பட வசனம் வழி சொல்லு, இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை தேவன் இந்த தேசத்தில் வாழ வைத்திருக்கிறார். நாம முடிந்த அளவுக்கு நம் தேசத்திற்கு ஏழைகளுக்கு இறங்குவோம். கர்த்தருடைய கிருபை தருவார்.
Die Barmherzigkeit hat einen so einen hohen Stellenwert vor Gott, ja, dass Gott sagt, hey, die Barmherzigkeit rühmt. Die Barmherzigkeit rühmt. Das heißt, wenn du Barmherzigkeit ausübst, das hat so einen Stellenwert vor Gott, das ist etwas Krasses, was man sich nicht mal vorstellen kann. Ja? Und derjenige, der ohne Barmherzigkeit lebt, der wird auch ohne Barmherzigkeit seine Strafe finden, sagt Gott. Nicht nur das, wir helfen, ihr wisst, wir haben in den vergangenen Tagen viele Menschen in Sri Lanka, auch in Indien vielleicht, ja, da gibt es so viele Menschen, die Hilfe nötig haben. Ja? Wenn du in dieser Zeit dein Herz nicht aufmachst, wenn du so steinhart bist und dann diesen Menschen nicht mal helfen möchtest, ja, erinnere ich dich an dieses Wort, hey, derjenige, der nicht Barmherzigkeit ausübt, der wird auch keine Barmherzigkeit von Gott erfahren können. Ja, hilf den Menschen, lass uns hingeben, ich sage mich auch vor Gott ehrlich, es gibt so viele Menschen, die rufen mich aus Sri Lanka an, ich weiß nicht, wie ich da handeln soll, ja, aber lass uns versuchen, Barmherzigkeit auszuüben.
ஆரம்பத்தில் ஆர்வமாக எடுத்தார்கள், ஆனால் இப்ப நாள் போக ஆரம்பம் நல்லதாக இருக்குது. இன்றைக்கு காலை 10 மணிக்கு லண்டனில் இருக்கிற ஒரு சேஜுக்கு ஜூமில் ஒரு மெசேஜ் எடுத்து அங்கே ஒரு காரியத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஞாபகத்தில் வரும்படியா சொல்றேன் கத்திரிமன். அந்த போது அங்கே ஒவ்வொரு டைமில் சொல்றாரு, நாம மாசத்துல ஒவ்வொரு நாகரும் எடுக்கிற காணிக்க நம்முடைய இலங்கையில் இருக்கிற தேசத்து ஜன ஏழைகளுக்கு கொடுக்க மனம் மகிழ்ந்து நாம செய்வது போல அவங்களுக்கு சொல்ல அவங்களாக வந்து தீர்மானம் செய்ய சந்தோஷப்பட்டேன். தேசத்தில் இருக்கிற ஏழைகளை நினைக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்படுவதா? எல்லா சபையிலும் அந்த பாரம் இல்லையே, எல்லா சபையிலும் அந்த தரிசனமும் இல்லை. அதற்காக இந்த சபையை நான் குறைப்படுத்தல, குற்றப்படுத்தல. ஆனா கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இரக்க சுபாவத்தோடு தரிசனத்தோடு நம்மால முடிந்த அளவு நம் தேசத்தில் இருக்கிற இலங்கைக்கு மாத்திரமல்ல இந்தியாவுக்கும் நாம் சில உதவிகளை செய்கிறோம் முடியும் சொல்றேன். ஆகவே நம்மால முடிந்த அளவுக்கு இறக்கப்படுவதாக நம் தேசத்திற்கு ஏழைகளுக்கு இறங்குவோம். கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார், தரித்திரராக விடவே மாட்டார். ஸ்தோத்திரம்.
In einer Kirche gepredigt hatte, beziehungsweise über Zoom gepredigt hatte, da habe ich etwas Folgendes gesehen, und zwar dieses Announcement, diese Ansprache von dem Pastor kam dann auf einmal bei dieser Offering Time, das heißt beim Opferstock, und da sagte er, hey, jeden Monat, das Erste, was wir hier einnehmen, das soll in nach Sri Lanka gehen für die armen Kinder, für die armen Menschen, die momentan dort hinten leiden. Und als ich das gehört habe, war ich sowas von so glücklich, weil diese Gemeinde, die machen genau das Gleiche wie wir. Ja? Im ersten Monat, ersten Sonntag, all das, was wir einnehmen, schicken wir nach Sri Lanka. Und ich sage euch, nicht jede Gemeinde hat diese Vision, nicht jede Gemeinde hat diese Bürde, den Menschen in den Armutsländern zu helfen. Ja? Aber ich will auch keine Gemeinde beschuldigen, aber ich sage es euch, wer Barmherzigkeit ausübt, der wird auch reichlich Barmherzigkeit von Gott, unserem Vater, erfahren. Und er wird euch niemals etwas mangeln lassen. Ja? Ihr werdet alles reichlich haben. Gebt aber mehr den armen Menschen. Gebt das, was ihr könnt, den armen Menschen und hilft denen. Übt Barmherzigkeit aus.
அடுத்ததாக அவருடைய வாழ்க்கையில பார்க்கிற தெய்வீக சுபாவம், பழிவாங்கிற உணர்வு அற்றவன், பழிவாங்கிற உணர்வு அற்றவனாக காணப்படுகிறார்.
Das nächste, was wir von Josef noch mal lernen können, ist, er war niemand, der Rache ausgeübt hatte.
இதை நாம் ஆதியாகமம் 49 அதிகாரத்தில் 15-17 வசனம் வரை நாம் வாசித்து பார்ப்போமாக இருந்தால், அவனுடைய சகோதரர்களுக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்வு, நம் தகப்பன் இறந்து போயிட்டாரு, நம்ம யோசிப்பு நம்ம பழி வாங்கி விடுவானோ என்கின்ற ஒரு பயம் அவர்களை பட்டி பிடித்தது. ஆனால் யோசிப்புட உள்ளத்துல அப்படி இருக்கவே இல்லை. தன் சகோதரர்களை கடைசி வரைக்கும் அவன் பழி வாங்கவே இல்லை. இது ஒரு நல்ல சாயல். இதை நாம கற்றுக்கொள்ள வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதும் அவசியமாக.
Wir können auch im 1. Mose ab Kapitel 47 auch lesen, die Brüder unter sich, als sie erfahren haben, hey, Josef ist jetzt König über Ägypten, hatte sie eine Angst gepackt und die waren so voller Furcht, dass sie dachten, hey, Josef wird sich jetzt auf einmal an uns rächen, er wird nachher nochmal daran denken, was wir ihm angetan hatten, dass wir ihn in diesen Brunnen geworfen hatten, obwohl er uns angefleht hatte, ihn dann weiter als Sklaven verkauft hatten, er wird sich daran denken und jetzt wird Josef sich an uns rächen. Die hatten sich aber eine falsche Hoffnung gemacht, uns beziehungsweise die haben falsch gedacht. Josef war niemand, der sich gerecht hatte. Er hatte Gegenteil, Barmherzigkeit ausgeübt. Nicht nur das, bis zu seinem Tod. Er hatte nicht seinen Brüdern etwas mangeln lassen oder irgendetwas angetan. Er war ein barmherziger Mensch. Er hat nicht Rache ausgeübt. Egal, was ihm passiert ist, er hat nicht so gehandelt, wie ihm passiert war.
யோசேப்பு பழிவாங்கிற உணர்வு இல்லாதவனு சொன்னேன். கவனிங்க, காரணம் என்ன தெரியுமா? ரோமர் 12 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்து பாருங்க. அங்க கர்த்தர் என்ன சொல்கிறார்? பிரியமானவர்களே, பழிவாங்கிறது எனக்கு, என்னை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் கடைசியாக சொல்லி அனுப்ப விரும்புகிற தேவனுடைய, அதை வாசிங்க, இருக்க ரோமர் 12:19 படிங்க. ரோமர் 12:19,
பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதிச்செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோவாக்கினீங்க.
தேவனுடைய வார்த்தை தெளிவாக இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறாரு, பழிவாங்குறது எனக்குரியது, நானே பதிச்செய்வேன். ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, கேளு கேளு கேளு, உடைய வாழ்க்கையில எவரையும் பழிவாங்கிறது துணியாது, எவரையும் பழிவாங்கிறதுக்கு முயற்சி செய்யாது. என்றையோ எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்தை இன்னும் மனதில் வச்சு அந்த நபரை ஏதோ ஒரு விதத்தில் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால் சத்தியத்துக்கு விரோதமானது. ஓகே, ஒரு பக்கம் நீதி இருக்கிறது உண்மைதான், மறுபக்கத்தில் அநீதி செய்திருக்கிறது உண்மைதான். ஆனா உனக்கு மேல ஒரு தேவன் இருக்கிறாரு, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீ பழிவாங்க நினைச்சா அவரை சும்மா இருக்க சொல்ற, நீ சும்மா இருங்க ஆண்டவர், நான் பார்த்துக்கொள்றேன் எங்க காரியத்தை. எது சொல்றபடி நம்மை நாம மேய்த்துக் கொள்ளுவோம். ஸ்பிரிட், இந்த பழிவாங்கிற ஆவை, பழிவாங்கிற உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கவே இருக்கு. மாமிசத்துக்குரியது. திரும்ப திரும்ப சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், எவரையும் மனதில் வச்சு பழிவாங்காது. கர்த்தர் சொல்றார், பழி வாங்குறது எனக்குரியது, நானே பதிவு செய்வேன். ஆகவே யோசேப்பு தன் சகோதரரை பழி வாங்குறதுக்குரிய தருணம் இன்னும் தாராளமாகவே இருந்தது. ஆனால் அதைத்தான் அவன் செய்யல, அதான் அவன் செய்யல. அவருடைய போல நாமும் தருணம் கிடைக்கலாம், பழி வாங்குறதுக்குரிய சந்தர்ப்பம், மற்றவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம், எந்த டைம் நல்லா எதையாவது கதையாலேயோ அல்லது செயலாலேயோ ஏதோ இடத்துல அப்படி ரிவெஞ்ச் எடுத்தான் நம்முடைய உள்ளத்துக்கு ஒரு அமைதி வரும். ஆர்த்தர் வேண்ட இல்லமைக்கு போயிடும். Be a child of God. Let us glorify the name of the Lord through our life. நம்முடைய வாழ்க்கை மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்தும், மாமிசத்துக்கு விடை கொடுக்கும். தேவாவே என்பவர் நமக்கு உதவி செய்வார.
Wir haben ja gesehen, dass Josef jemand war, der sich nicht gerecht hatte, beziehungsweise der hatte diesen Charaktereigenschaft nicht gehabt, an jemanden sich zu rächen zu wollen. Ja, das ist eine göttliche Natur, ja, keine Rache auszuüben. Aber Rache auszuüben, das ist ein fleischliches Handeln. Aber warum? Denn in Römer 12, Vers 19 steht geschrieben, da sagt Gott, die Rache ist mein. Das heißt, auch wenn dir in deiner Vergangenheit irgendetwas Ungerechtes widerfahren, vielleicht ist etwas Ungerechtes passiert in deinem Leben, aber darüber hinaus, wir haben einen Gott, einen gerechten Gott, der Rache ausüben wird, wenn du wirklich auf der richtigen Seite bist. Ja, darüber, deswegen solltest du nicht in deinem Herzen diesen Groll hegen und immer wieder sagen, Gott, weißt du was, bleib du erstmal still, ich werde mich erstmal rächen, dann geht es mir endlich gut. Diese Eigenschaft, das ist komplett durch und durch fleischliches Handeln. Ja, wir müssen lernen, keine Rache auszuüben, denn wir sind Kinder Gottes und wir müssen lernen, auf Gott zu vertrauen, dass er für uns seine Gerechtigkeit ausübt. Ja, das ist das, was Gott von uns will und das, was wir von Josef lernen können, keine Rache ausüben, keinen Groll im Herzen hegen, sondern versöhnlich sein.
Josef, dein Sagodrale Vishasitavan, Josef, Kadidarum, Seri, Kadam, Walda Walk, Nambayu, Devan, Abripodor, Walke, Ketan, Alekirar, Salvistadda, Priscilla, Brother, Father.
Josef war ein Mann, er war wie ein Weinstock, der Frucht brachte. Und er war ein Mann, er war besonders unter seinen Brüdern. Warum? Einfach aus dem Grund, weil er heilig und unbefleckt gelebt hat. Und lasst uns aufstehen und beten.